அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பல்வேறு மைல்களுக்கு அப்பாலே இருந்தாலும் எங்கள் மனது ஒருமனப்பட்டு உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறது ஐயா. கடந்த காலங்களில் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் ஒவ்வொரு பகுதியை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உணர்த்தின காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் கீழ்ப்படிய வழி நடத்தின காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கவும் இன்னும் அதிகமாய் உண்மை அறிகிற அறிவிலே வளரவும் எங்களுக்கு நீர் உதவி செய்ததற்காக நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில நீ கொடுத்திருக்கிற சரீர சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் பலவிதமான பாதைகளை நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருந்த நேரங்களிலே நீர் கொடுத்த சுகத்திற்காக பலத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை இல்லாமல் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது உடைய வசனத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த வழிநடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு இந்த ஜெப வேளையிலே நாங்கள் இணைந்து ஜெபித்த பொழுதெல்லாம் அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே எங்களுக்கு நீர் உலக பிரகாரமாய் கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் அனுபவிக்க தகுதியில்லாத கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட எங்களுக்கு தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆண்டிலே பல மாதங்களாக வருடங்களாக வேலை இல்லாமல் இருந்த உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வேலை வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிலருக்கு வேலையிலே உயர்வுகளை கொடுத்திருக்கிறீர், வேலை மாற்றங்களை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலையிலே இருந்த பிரச்சனைகளை நீர் சீர்படுத்தி கொடுத்திருக்கிறீர், ஒரு விடுதலையான இதயத்தோடு பணி செய்யக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்திருக்கிறீர். தாழ்மையோடும் முழுதயத்தோடும் உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பல காலங்களாய் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் அந்த தடைகளெல்லாம் நீக்கி உடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்ததற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாமல் உமை நோக்கி பார்த்த உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த குழந்தை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தைகளை உமக்கு பயப்படுகிற பயத்திலேயும் உமை நேசிக்கிற அன்பிலேயும் ஆண்டவரே வளர்க்க நீர் தேவையான கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி விக்கிரங்களுக்கு அந்த குழந்தைகளை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குளிர்காலம் ஆகிறபடினாலே ஆண்டவரே சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் ஏற்படும் இடங்களிலே கர்த்தர்தாமே விசேஷமாய் குழந்தைகளை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேலையிலே தேவையான இடங்களுக்கு இடமாற்றங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் அதை குறித்து வாஞ்சியோடு காத்திருக்கிறவர்களுக்கு வரப்போற புதிய ஆண்டிலே கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, கல்வித்துறையிலே புதிய கல்வி ஸ்தாபனங்களுக்குள்ளே படிக்கும்படியாய் பணி செய்யும்படியாய் கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும், உம்முடைய கிருபைகளை தாரும் ஐயா. அப்படியே புதிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வியாபாரத்தை வளர்ச்சியோடு செய்ய தேவையான ஞானத்தை தாரும், தேவையான ஆட்கள் உதவியை தாரும், பண சகாயத்தை தாரும். ஆண்டவரே, வரப்போகிற புதிய ஆண்டிலே மேலும் மேலும் அந்த வியாபாரத்திலே உமக்குள்ளே வளர்ச்சியடைய கர்த்தர் கிருபை தருவீராக. புதிய வீடுகளை கட்டி அதற்குள்ளே குடி சென்றிருக்கிறவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி கலந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே உமை ஸ்தோத்தரிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அந்த வீடு பூரண ஆசீர்வாதம் நிறைந்ததாய் அமைய கர்த்தர் கிருபை தாரும். வீட்டை சுற்றி எப்பொழுதும் உடைய பாதுகாவல் இருக்கட்டும். வீட்டிலே அவர்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது அந்த ஓய்வு நல்ல ஓய்வாயிருக்கட்டும். குடும்பமாய் உட்காரும் பொழுது குடும்பத்துக்குள்ளே அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்க கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதிலேயும் எங்களுக்கு நீர் அறிமுகப்படுத்தின புதிய சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற புதிய உறவுகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாமே, அந்த உறவுகளை தொடர்ந்து உமக்குள்ளே நாங்கள் வளர்த்துக் கொள்ளவும், அதை உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் சிலருடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு புதிய ஊழியங்களை கொடுத்திருக்கிறேன், அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் சிறந்த முறையில் செய்ய கருபை தாரும். ஆண்டவரே, இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களை, தங்கள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். அவர்களுக்கும் இந்த வரப்போற புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்கட்டும். மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இயேசுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 4 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சமாரியாவில் உள்ள சீகார் என்னும் ஒரு கிராமத்திலே வெளியே கிணற்றண்டையிலே தண்ணீர் எடுக்க வந்த பெண்ணோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கப்பர்நகூமிலே அவர் செய்கிற ஒரு அற்புதத்தை குறித்தும் இங்கே பார்க்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்திலே நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் சமாரியா வழியாக செல்கிறார். பாருங்கள், யோவான் 4 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இந்த சம்பவம் 3 அதிகாரத்தை தொடர்ந்து நடைபெறுகிற ஒன்றாயிருக்கிறது. இது கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலே, ஒருவேளை டிசம்பர் 27 தேதி போல நடந்திருக்கலாம். இந்த காலகட்டத்திலேதான் யோவான் ஸ்நானகன் சிறையிலே இருக்கிறார். யோவான் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட பொழுது இயேசு யூதேயாவை விட்டு கலிலேயாவிற்குள்ளே கடந்து சென்றார். ஏன் யூதேயாவை விட்டு அவர் கடந்து சென்றார்? அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்க அவர் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டப்படியே ஒவ்வொரு இடமாக கடந்து செல்கிறார். மிக தெளிவாக பிதாவினுடைய சித்தத்தையே செய்ய வந்தேன் என்று கூறியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேசும்பொழுது யோவான் 10 அதிகாரம் 18 வசனத்திலே, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அவருடைய நேரம் வரும் முன்னதாக யாரும் அவரை தொட முடியாது. யோவான் 13 அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது அங்கே அவருடைய வேலை வந்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் 13 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வாசிக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய காலத்திட்டப்படி தொடர்ந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே அவர் பூமிக்கு வந்தார். இப்பொழுது மீண்டுமாக கலிலேயாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். வசனம் 4 பாருங்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால். இங்கே போக வேண்டியதிருந்தபடியால் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அவர் சமாரியாவின் வழியாக போக வேண்டும்? ஏனென்றால் அங்கே ஒரு பெண்மணியை அவர் சந்திக்க வேண்டியதாயிருந்தது. வசனம் 34 பாருங்கள். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவர் சமாரியாவின் வழியாக கடந்து செல்ல வேண்டும், ஏனென்றால் அதுவே பிதாவினுடைய சித்தம். அவர் சென்றடைய போகிற இடம் தண்ணீரை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூர். ஏனென்றால் அங்கே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருக்கிறான், அவனை குணமாக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது சமாரியாவின் வழியாகவே அவர் செல்ல வேண்டும். அவர் கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு போவதற்கு 3 பாதைகள் உண்டு. அவர் கலிலேயா கடற்கரை வழியாக கடந்து சென்றிருக்கலாம், இன்றைக்கும் அந்த பாதை அங்கே இருக்கிறது, அல்லது யோர்தானுக்கு அப்புறத்தின் வழியாக சென்றிருக்க வேண்டும், அல்லது சமாரியாவின் வழியாக செல்ல வேண்டும். ஜோசிஃபஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லும்பொழுது குறுக்கு பாதை சமாரியாவின் வழியாக இருந்தாலும் அநேக யூதர்கள் அந்த வழியாக செல்லாமல் சுற்றியே சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சமாரியாவின் வழியாக சென்றார் என்று கூறுகிறார். யோவான் 4:5 வசனம், யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். யோசேப்பின் கல்லறை அதற்கு பக்கத்திலே இருக்கிறது. சீகாருக்கு அப்புறத்திலே ரோமர்களால் போடப்பட்டிருந்த அந்த சாலையிலே கிணற்றண்டையிலே இயேசு அந்த பெண்ணை சந்திக்கிறார். வடமேற்கிலே கெர்சி மலை இருக்கிறது. இந்த சமாரியர்களின் தேவாலயம் கெர்சி மலையடிவாரத்திலே தான் இருக்கிறது. யோவான் 4:6 வசனத்தை பாருங்கள். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேளையாயிருந்தது. 6 மணி வேளை என்று யூதர்களுடைய கணக்கை நாம் பார்த்தால் நமக்கு மதியம் 12 ஆகும். பிரயாணத்தினாலே அவர் களைப்படைந்தவராயிருக்கிறார். அருமையானவர்களே, எந்த அளவு அவர் நம்மை போல ஒரு மனிதனாய் இருந்தார் என்பது இங்கேயும் தெளிவாகிறது. யோவான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறார். மாம்சமான தேவனை குறித்து அவர் எழுதிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் யோவான் 14:14 வசனத்திலே வார்த்தை மாம்சமானார் என்று கூறியிருக்கிறார். வார்த்தைகள் எளிதானவைகளாயிருந்தாலும் மிக உன்னதமான பொருளை அவை கொடுக்கிறதாயிருக்கிறது. இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நித்தியத்தின் தேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். வார்த்தையானது மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம், நமக்குள்ளே கூடாரமிட்டு அவர் தங்கினார். அவர் சமாரியாவின் வழியாக சென்றார். மத்தியான வெயிலிலே களைப்படைந்தவராய் அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கும்படியாய் அவர் கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். சமாரியர்கள் அந்நாட்களிலே மிகவும் எளிமையானவர்களாயிருந்தார்கள். இந்த பெண் ஒழுக்கம் கெட்டவளாயிருந்தாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு பந்தியைப் போல இருந்தது. முரட்டாட்டம் உள்ளவளாகவும் இவள் காணப்பட்டாள். இந்த பெண் இயேசுவினிடத்திலே வந்த நிக்கோதேமுவை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எவ்வளவோ வேறுபட்டவள். இங்கே எவ்வளவு வித்தியாசமாக இவளோடு இயேசு செயல்படுகிறார் என்பதை சற்றே கவனியுங்கள். சமயத்தை கரங்களிலே வைத்திருந்த நிக்கோதேமுவினிடத்திலே கடினமானவராக நேரடியாக சத்தியத்தை சொன்னார். ஆனால் இந்த பெண்ணிடத்திலே எப்படி பேசுகிறார் பாருங்கள். அந்த பெண்ணிடத்திலே தனக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறார். அவர் இளைப்படைந்தவராய் களைப்படைந்தவராய் இருந்தபடினாலே அந்த சமாரிய பெண்ணிடத்திலே தண்ணீர் கேட்டார். அவரே ஜீவ தண்ணீர். ஆனால் அவர் அவளிடத்திலே தண்ணீர் கேட்டார். அது மதியான வேளையாயிருந்தபடியினாலே உணவு வாங்கும்படியாக சீஷர்கள் பட்டணத்திற்குள்ளே சென்றிருந்தார்கள். அவர்கள் சமாரியரிடத்திலே போய் உணவு வாங்கும்படியாக சென்றிருந்தபடியினாலே யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தது போல இயேசு கிறிஸ்து வெறுக்கவில்லை என்பது தெளிவாகிறது. இயேசுவின் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறாள். பெருமை உள்ளவளாக குத்திக்காட்டும் வண்ணமாக அவ்வாறு பேசுகிறாள். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். எனவே அவர்கள் தண்ணீர் குடிக்க கேட்பதில்லை, நாமும் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்ததால் அவ்வாறு கூறினாள். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் கவனித்தீர்களா? எந்த அளவு தாழ்மையான ஒரு நிலைமைக்கு வர முடியுமோ அந்த இடத்திற்கு அவர் வந்துவிட்டார். கவனிங்கள் எப்படி அவர் அவளோடு பேசுகிறார். கரிசனை உள்ளவராக, அதே வேளையிலே திட்டமும் தெளிவுமாக உண்மைகளை சொல்லி அவளோடு பேசுகிறார். இந்த திட்டங்கள் என்ன சொல்கிறது என்று ஒரு பெரிய செய்தி கொடுக்கவில்லை. அவர் அவளுடைய இருதயத்திலே ஒரு தாகத்தை, ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறார். யோவான் 4:10 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவளுடைய ஆர்வத்தை தூண்டு வார்த்தைகளை சொன்னவுடனே அவளுடைய எண்ணம் உடனடியாக மாறுபடுகிறது. பாருங்கள் 11:12. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இதுவரை மொட்டை மொட்டையாக பேசிக் கொண்டது அவள் இப்பொழுது ஆண்டவரே என்று சொல்கிறாள். முதலாவது சற்று கடுமையான வார்த்தைகளினாலே மறுத்தாள். இப்பொழுது அங்கே ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். எல்லாமே உலக பிரகாரமான காரியங்களையே தொடர்ந்து அவள் சிந்திக்கிறாள். இப்பொழுது தன்னை யாக்கோபோடு கூட தொடர்பு படுத்தி சொல்கிறாள். இந்த சமாரியர்கள் ஒரு வகையிலே யாக்கோபின் சந்ததியினர்தான். இவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 721 அசீரிய சிறையிருப்பின் பொழுது வடக்கே உள்ள மற்ற மக்களோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். வசனங்கள் 13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இப்பொழுதுதான் யாக்கோபின் கிணற்றில் உள்ள தண்ணீரை குறித்து பேசவில்லை என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு உலக மக்களும் அநேகர் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் எங்கே என்று தேடிச் செல்கிறார்கள். ஆனால் சரீர பிரகாரமான திருப்தியை பெற்றுக் கொள்ளவே தேடுகிறார்களே ஒழிய ஆவிக்குரிய திருப்தியை அவர்கள் தேடுகிறதில்லை. இப்பொழுது ஆவிக்குரிய தண்ணீருக்கான தாகத்தை இந்த பெண்ணினுடைய இருதயத்திலே இயேசு உருவாக்குகிறார். பாருங்கள் 15. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அவள் ஆவிக்குரிய தாகமுள்ளவளா இருக்கிறாள். இருந்தாலும் அவளுடைய எண்ணம் மீண்டுமாக உலக பிரகாரமான தண்ணீரை குறித்தே சிந்திக்கிறது. 16 பாருங்கள். இயேசுவை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். இது இயேசு அவளுக்கு கொடுத்த ஒரு அதிர்ச்சி என்று சொல்லலாம். தண்ணீரானது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய உண்டாயிருக்கிறது. இருந்தாலும் ஒரு நிபந்தனை சந்திக்கப்பட்டாக வேண்டும். அதாவது அங்கே ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஒரு தேவை இருக்க வேண்டும். எனவேதான் இயேசு அவளை பார்த்து, போய் உன் புருஷனை அழைத்து வா என்றார். இந்த கேள்வி அவளை ஒரு உலுக்கு உலுக்கியது. பாருங்கள் 17-18. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உண்மையை உள்ளபடி இயேசுவனிடத்திலே சொன்னாள். அவளுக்கு ஏற்கனவே 5 கணவன்மார் இருந்திருந்தாலும் இப்பொழுது இருப்பவனும் கணவன் அல்ல என்பதை ஒத்துக்கொள்கிறாள். அதாவது அவள் உபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுதுமே ஆண்டவர் இதை குறித்து தெளிவுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது அவரிடத்திலே வந்தாலும் நாம் பாவத்தை குறித்து முதலாவது செயல்பட்டாக வேண்டும். அவருக்கு முன்னாலே எல்லா அந்தரங்கங்களும் வெளியே வரும். இங்கே பாவியாக அவள் நிற்கிறாள். அநேக பெண்களோடு இவள் நல்ல நட்புள்ளவளாய் இல்லை. காரணம் என்னவென்றால், அநேக ஆண்களோடு இவள் நட்புள்ளவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது ஒரு பயமும் நடுக்கமும் அவளை பிடிக்கிறது. இருந்தாலும் பேசும் கருத்தை மாற்றி சமயம் தொடர்பான ஒரு வாக்குவாதத்திற்குள்ளே அவரை வழிநடத்த முற்படுகிறாள். பாருங்கள் யோவான் 4:19-20. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இது ஒரு அருமையான வாக்குவாதம் இல்லையா? நீங்கள் எங்கே தொழுது கொள்ளப் போகிறீர்கள், இந்த மலையிலா அல்லது எருசலேமிலா? இது அந்த நாட்களிலே சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாய் இருந்தது. இன்றைக்கும் அநேகர் சமயம் தொடர்பான வாக்குவாதம் பண்ண விரும்புகிறார்கள். ஆனால் சமயம் சொல்லும் சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறதில்லை. இன்றைக்கும் திருச்சபைகளிலேயும் கூட அநேக வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுகிறார்கள். காரணம், தங்கள் பாவங்களை மறைப்பதற்காக. இன்றைக்கு திருச்சபையிலே எவ்வளவு மாயமாலமும் தீமையான காரியங்களுக்கு ஒத்துப்போகும் தன்மையும், பாவத்தை பாவம் என்று சிந்தித்து வெறுக்க விருப்பமில்லாத சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ கிறிஸ்துவை அறியாதவர்களும் முதலாவது உங்கள் திருச்சபையிலே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு கேவலமான நிலைமையிலே பல திருச்சபைகள் காணப்படுகின்றன. இது வேதனைக்குரிய காரியம் பிரியமானவர்களே. மோவாபியர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த பாவத்தை குறித்து பிரசங்கிப்பது எளிது. ஆனால் நம்முடைய பாவத்தை குறித்து நாம் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் செய்யும் பாவத்தை குறித்து பேச பயப்படுகிறார்கள். பாவத்தை தெளிவாக சுட்டிக்காட்டி பிரசங்கிக்கும் ஊழியர்களை அநேக திருச்சபைகளிலே மறுமுறை அவர்கள் செய்தி கொடுக்க அழைக்கிறதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவத்தை குறித்து அமைதியாக இல்லாமல் சரியாக பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தை குறித்து கேள்விக்குறிகள் சந்தேகங்கள் இருக்கும் என்றால் இயேசு அதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார். அவள் எழுப்பிய கேள்வியின் மூலமாகவே அவளோடு தொடர்ந்து பேசுகிறார். பாருங்கள், யோவான் 4:21-22. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த பெண் கேட்ட கேள்வி, இந்த மலையிலே தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா அல்லது எருசலேமிலேதான் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமா என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த 2 இடங்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்றார். ஏன்? வசனங்கள் 23-24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, நீங்கள் எங்கே தேவனை தொழுது கொள்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி தேவனை தொழுது கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. மிகச் சரியாக இயேசு அவளுடைய கேள்விக்கு பதில் சொன்னார். தேவன் ஆவியாயிருக்கிறார். இந்த இடத்திற்கோ அந்த இடத்திற்கோ என்று ஒரு இடத்தை தேடி நீங்கள் ஓட வேண்டியதில்லை. அவரை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். கவனித்தீர்களா? இந்த சமாரியர்களும் மேசியாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு உண்மையாயிருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அவருடையவர்களால் விசுவாசிக்கப்பட்டும் எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே அவருடையவர்களாய் இல்லாமல் ஆனால் திருச்சபையிலே மட்டும் அங்கத்தினராயிருக்கிறவர்கள் அவர் வந்துவிடுவாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 2வது வருகையை நாங்கள் நம்பவில்லை என்று சொல்லுகிறவர்களும் உள்ளத்திலே ஒரு நடுக்கத்தோடையே காணப்படுகிறார்கள். லண்டன் பட்டணத்திலே வாழ்ந்து வந்த தேவன் இல்லை என்று சொன்ன ஒரு நாஸ்திகன் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? வேத புத்தகமும் இயேசு திரும்ப வருகிறார் என்பதும் உண்மையாய் இருந்துவிடுமோ என்று ஒரு கலக்கத்திலே இருக்கிறேன் என்றானாம். ஏனென்றால் அவர் வருவார் என்றால் இவன் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்திலே இருக்கிறான். எனவே உள்ளார அவனுக்குள்ளே அந்த பயம் இருக்கிறது. அருமையானுள்ளே, இப்பொழுது இந்த சமாரிய பெண் உண்மையாகவே ஆர்வத்தோடு அவர் சொல்வதை கேட்கிறாள். அவளுடைய இருதயத்திலே ஒரு உண்மையான தாகம் இருக்கிறது. கவுனியங்கள் யோவான் 4:25-26. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த வாக்கியம் எத்தனை சிறப்பானது இல்லையா? அந்த பெண்மணி இப்பொழுது நேருக்கு நேர் உலகத்தின் இரட்சகராகிய மேசியாவிற்கு முன்னாலே நிற்கிறாள். அருமையானவர்களே, இப்பொழுது உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை இந்த பெண்ணைப் போல நீங்களும் முகமுகமாய் எப்பொழுதாவது சந்தித்ததுண்டா? பிரியமானவர்களே, அந்த பெண் இயேசுவின் பிரசன்னத்திற்குள்ளே இருந்தாள். உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலையை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய வீட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் ஆழமாய் யோசிக்கும் பொழுதோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் என்றால், முகமுகமாய் பேசுவார் என்றால், அவருக்கு சரியான உத்தரவு கொடுக்க நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அவர் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது நம்மை குறித்து அவர் சொல்லுகிற உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 4:27-29 வரை வாசிக்கிறேன். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். இப்பொழுது அந்த பெண் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவண்டை திரும்பிவிட்டாள். எனவே துரிதப்பட்டு பட்டணத்திற்குள்ளே போய் மற்றவர்களிடத்திலே சொல்கிறாள். கவனித்தீர்களா, அவள் பட்டணத்தில் உள்ள பெண்களிடத்திலே போய் பேசவில்லை, பொதுவாக எல்லா ஜனங்களையும் நோக்கி பேசுகிறாள். அவள் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த ஜனங்களிலே அவளோடு தவறான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களும் இருந்திருப்பார்கள். அவர்கள் இவள் செய்த எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறாரா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். எனவே அடுத்த வசனத்தில் நான் வாசிப்பது போல, அவர்கள் அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்திலே வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து அவரை விசுவாசித்த ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்திருந்தாலும், பாவத்திலே அவள் வாழ்ந்திருந்தாலும், இயேசுவை சந்தித்த பொழுது அவளுடைய உள்ளத்திலே உண்டான மாற்றத்தின் விளைவாக, இவர்தான் மேசியா, இவரை நான் சந்தித்து விட்டேன் என்ற மகிழ்ச்சியிலே மற்றவர்களுக்கும் அவருடைய அன்பை தெரிவிக்கும்படியாக ஓடுகிறாள். நாம் எத்தனையோ பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக அறிந்திருக்கிறோம், நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று சொல்கிறோம், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னும் எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், அவர் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை என்பதையும் நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். நாம் படிக்கிற இடத்திலேயோ, வேலை செய்கிற இடத்திலேயோ, அல்லது நாம் வசிக்கிற தெருவிலேயோ, நாம் பிரயாணப்படும் பொழுதோ, முதலாவது நம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாயிருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசுவின் அன்பை எந்த வழியிலாவது மற்றவர்களுக்கு கொடுக்கவும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தனித்திருந்த இந்த சமாரிய பெண்ணை தேடிச் சென்று அவளுடைய தேவையை நீர் சந்தித்தது போல, இன்றைக்கும் தனித்து விடப்பட்டவர்களாக இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளத்தின் பிரச்சனைகள், அவருடைய குடும்பத்தின் பின்னணியங்கள், அவருடைய வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவையையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை நீர் சந்தித்து அவர்களுக்குள்ளே இருக்கிற கசப்பை மாற்றி பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாராவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நானும் இந்த சமாரிய பெண்ணைப் போலத்தான் இருக்கிறேன், என்னோடும் பேசும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபிப்பார்கள் என்றால், இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு புதிய திருப்பத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் அவர்களோடு சொல்லும் காரியங்களுக்கு அவர்கள் செவி சாய்க்க கீழ்ப்படிய கிருபை செய்யும் ஐயா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். உம்மை அறிந்திருக்கிற நாங்கள் இன்னும் அநேகருக்கு உம்மை அறிவிக்கிறவர்களாகவும், அநேகரை உம்முடைய அன்பை ருசிக்க வழிநடத்துகிறவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19